தென்றல் 2013 ஆண்டு தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் கம்பதாசன் அவர்கள் எழுதிய 9 நம்பர் கட்டில். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இருள் வீங்கிக் கொண்டிருந்தது. ரோந்து சென்ற போலீஸ்காரனின் பார்வை அவன் மீது பட்டு தெரித்தது. அவன் புளிய மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அந்த இடம் தெருமட்டத்துக்கு மேடாக இருந்தது. வீதி விளக்கின் ஒளி அவனை மோதிற்று. அவனுடைய நிழல் பைசாசம் போல் தரையில் தெரிந்தது. காலத்தின் நாவில் 12 தேன் சொட்டுகள் விழுந்தன போல எங்கோ 1, 2 என்று 12 முறை மணியடித்து ஓய்ந்தது. மின்மினிகள் பறப்பதை தவிர வேறு ஆள் நடமாட்டம் இல்லை. உலகமே தூக்கத்தில் சொக்கி கிடந்த வேளை நட்சத்திரங்களும் மெல்ல மெல்ல கண்ணை சிமிட்டின. அவன் இமை கொட்ட காணோம் எதிரே தோன்றிய பெரிய மாடியின் ஜன்னலில் அவன் விழிகள் மொய்த்தன. மறுபடியும் மணி ஒன்றடித்தது. எஞ்சிய காலத்துக்கு கொசுர் கொடுத்தது போல் விசையாக வந்த பாதங்கள் நின்றன. புருவங்கள் மேலேறி நெளியுண்டன. விழிக்கோணத்தில் சிந்தனை தேங்கிற்று. யாரதெங்கே என்று கேட்டுக்கொண்டே நெருங்கினான் ரோந்து சென்றவன். என்னையா? வாலமேடு. வாலமேடா நீ? ஆமாம். உன் பெயர் என்ன? நாடிமுத்து. போயனா நீ? இல்லை. இங்கென்ன திருட பார்க்கிறாய்? அடராமா, நான் திருடன் இல்லை. என் மகளை ஆஸ்பத்திரியில் விட்டிருக்கிறேன். அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏண்டா, என்ன நினைத்துக் கொண்டாய்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏய்த்து விடலாம் என்று பார்க்கிறாய்? திருட்டு பயலே. இல்லை இல்லை, ஆணையாய் சொல்லுகிறேன். நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள். அதோ தெரிகிறதே, அங்கேதான் போட்டு வைத்திருக்கிறது. 9 நம்பர் கட்டில். பேர் பொன்னியம்மாள் என்று மேலும் ஏதோ சொல்ல வந்தான் துடிப்புடன். சரி சரி, நிறுத்து. உனக்கு வீடு வாசல் இல்லையா? அங்கே போய் படுத்துக்கொண்டு காலமே எழுந்து வருகிறது தானே? இந்த ஊரில் யாரையும் தெரியாதே. ஆஸ்பத்திரியிலேயே படுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டு பார்த்தேன். பெண் பிள்ளைகள் இருக்க முடியும் என்பதால் கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரே பெண், தலைப்பிரசவம். நானும் உன்ன ரோந்துக்கு வந்த நேரம் முதல் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னையும் மீறி என்னதான் திருடிக்கொண்டு போயிறாய் என்று பார்த்து விடுகிறேன் என்று உரிமை கொண்டே போனான் ரோந்து வந்தவன். நாடுமுத்துவின் கண்கள் அவன் மறையும் வரையில் விரைத்து நின்றன. எந்த நினைவு அவன் கண்களை குத்தியதோ தெரியவில்லை. பொலபொலவென்று கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன. திருட்டு பயலே, திருட்டு பயலே என்று அவன் வாய் முணுமுணுத்தது. இமைகளை மூடி கண்ணீரை வடிகட்டினான். புதைந்த காட்சி சிந்தனை தோண்ட பறந்தது. அந்திமயங்கும் வேளை களத்து மேடு நெற்குவியல் சிறு சிறு தங்க குண்டுகள் போல காட்சி அளிக்கின்றன. அவன் நெற்றியில் சுருக்கங்கள் நெளிந்தன. புயங்கள் குவிந்து குவிந்து விரிந்தன. பெரிய மரக்காலால் நெல்லை அளந்து கொட்டுகிறான். பொன்னம்மா அவன் மகள் சாக்கில் அதை ஏந்தி மூட்டை கட்டுகிறாள் பரபரப்புடன். எவ்வளவு எட்டி பார்க்கும் அங்கு அமைப்புகள். காற்றின் முத்தத்திற்கு நாணிய கறிக்குழலின் கீற்றொன்று அவள் நெற்றியில் இழந்தேடி தள்ளாடுகிறது. வீரப்பன் அவள் புருஷன் மூட்டைகளை வண்டியில் ஏற்றிக் கொண்டிருக்கிறான். அவளை கடைக்கண்ணால் பார்த்தபடி மறுநாள் பொங்கல் பண்டிகை. உயிரும் உணவும் கொடுத்த சூரியனை உதயத்திலே வணங்க வேண்டும். நன்றியின் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்ற கருத்து அவன் மனதில் நிரம்பி இருந்தது. கூனிய முதுகும் சற்று நிமிர்ந்தது. சோர்ந்த எண்ணங்களும் துள்ளி குதித்தன. இந்த வருஷம் நல்ல விளைச்சல். கடன் தொல்லைகளும் தீர்ந்துவிடும். பட்டணத்துக்கு நாளைக்கே நெல்லை கொண்டு போக வேண்டும். விலை கூட கொஞ்சம் ஏற்றமாகவே விற்கலாம். 100 வட்டி வீதம் அல்லவா கடன் வாங்கியிருக்கிறேன். 100 ஆம், என்ன செய்கிறது, கட்டித்தானே ஆக வேண்டும். வட்டி மட்டும் இதுவரையில் 13 தடவை அல்லவா கட்டியிருக்கிறேன். நாட்டிலே சண்டையும் சாடியுமாக இருக்குது. கருவேப்பிலை காசுக்கு ஒரு கொத்தாக போய்விட்டது. கண்டிப்பாக நெல் ஏற்றமாக விற்கும். 136 கரத்துக்கு குறைந்தபட்சம் 400 ரூபாயாவது கிடைக்கும். கடனோ 500 மேல் ஏறிவிட்டதே, என்ன செய்கிறது? ஏதாவது பார்த்து 100-50 இந்த வருஷம் கட்டிவிட வேண்டும். பொன்னம்மாளுக்கு சீமந்தம் நடத்த வேண்டும். அபிலாட்சிகள் தீ நாக்கு போல மேலோங்கி மேலோங்கி கொழுந்து விட்டன. அடே நாடிமுத்து, நான் வந்து எத்தனை நேரமா காத்து கொண்டிருக்கிறேன்? ஏண்டாப்பா, கண் தெரியவில்லையா? அவன் எண்ணங்கள் கலைந்தன. வேட்டி சப்தம் கேட்டு ஓடும் காக்கைகள் போல. இல்ல மிராஸ்தார் ஐயா, நான் உங்களை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே அப்படி உங்களை கவனிக்காம இருப்பேனா? 60 வயசாகியும் கண் நன்றாய்த்தான் தெரியும். அது கிடக்கட்டும், பணத்துக்கு என்ன சொல்கிறாய்? நான் என்ன சொல்கிறது? உங்கள் பணத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த வருஷம் காலத்தில் 2 தூற்றல் போட்டதிலே பாடுபட்டது வீண் போகவில்லை. நெல் விற்று வந்ததும் 350 ரூபாயாவது தந்து விடுகிறேன். பிறகு மிச்சத்தையும் கட்டி விடுகிறேன். நீ நன்றாய் கொடுத்து நாசமாய் போனாய். இந்த 1.5 வருஷமாய் நீ கொடுத்து விட்டாய். நானும் எத்தனை தடவைதான் போனால் போகிறது என்று இருக்க முடியும்? எங்கள் வீட்டில் பழமாய் காய்த்து தொங்குகிறதா? உன்னிடம் கொடுத்து விட்டு இருக்க அதெல்லாம் முடியாது. இந்த வருஷமே அணா பைசாவுடன் கணக்கை தீர்த்து விட வேண்டும், பாக்கியே கூடாது. வருகிற வருஷம் கடன் நிவாரண மசோதா வரும், ஏய்த்து விடலாம் என்று பார்க்கிறாயா? இந்த பாச்சாவெல்லாம் நம்மிடம் பலிக்காது. என்ன சொல்கிறாய் பணத்துக்கு? என்னிடம் இப்போது செப்பால் எடுத்த காசும் இல்லையே, பட்டணம் போய் நெல் விற்றுத்தானே. நீ பட்டணம் போகிறது எப்போது, நெல் விற்கிறது எப்போது, என் பணம் வந்து சேருவது எப்போது? அதுவரையில் நான் வாயை மூடி கொண்டிருக்க வேண்டுமோ? இப்படியெல்லாம் நீ சொல்கிற கெடுவுக்கு அலைய என்னால் முடியாது. கண்டிப்பா சொல்கிறேன், முடியவே முடியாது. முடியாவிட்டால் என்ன செய்வது? நெல் மூட்டைகள் எல்லாம் நான் எடுத்து கொண்டு போயிருது. எல்லா மூட்டைகளையுமா? பின்ன ரெண்டு மூட்டை என்று நினைத்தாயா? வெள்ளி ரூபாயாக அல்லவா கொடுத்தேன். இந்த நெல் எல்லாம் என்ன 20 கலம் இருக்குமா? 20 கலமா? ராமா, நன்றாய் பாருங்கள், இப்போதுதான் அளந்து கட்டினேன், 136 கலம். என்னடா என் கண் குருடா? 20 அல்லது 25 கலத்துக்குள்ளேதான் இருக்கும். அத அப்புறம் பேசிக்கொள்ளலாம். வண்டியை ஓட்டு செல்லு. எங்கே உன் மருமகா? அடே வீரப்பா, பொழுது போகும் முன்ன ஓட்டுறா வண்டிய என்று சொல்லிக்கொண்டே முன் நடந்தார் மிராசுதாரன். ஐயா சாமி, நான் சொல்வதை கேளுங்க. 7 வயிற்றில் அடித்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு போனால் நான் என்ன செய்வது? உங்கள் கடனை நான் இல்லை என்று சொல்லவில்லை. 100 கலம் எடுத்துக் கொள்ளுங்கள், 36 கலமாவது கொடுங்கள். என் பெண், மருமகன், நான் 3 ஜீவன்கள் பிழைக்கணும். ஊரை சுற்றி சில்லறை கடன் வேறே இருக்கிறது, நிலக்கிஸ்தி வேறே கட்டணும். உங்கள் பணத்தில் வாங்கிய மாடு கூட செத்து போய்விட்டதே, புது மாடு வாங்கின பணம் வேறு கொடுக்கணும். மாடு செத்து போய்விட்டால் என்ன, பணம் வாங்கின நீ கூடவா செத்துட்ட என்று விசையாக நடந்தார் மிராசுதாரன். வீரப்பன் மிராசுதாரை எவ்வளவோ கெஞ்சினான், பொன்னியும் எவ்வளவோ வேண்டினாள், பயன் கிடைக்கவில்லை. நாடிமுத்து லங்கை வேந்தன் போல் கலங்கினான். கடன்பட்டவன் அல்லவா? அஸ்தமன சூரியன் மேல்வானத்தை கீறி இரத்தக்கடலை ஆக்கி கொண்டிருந்தான். மிராசுதாரர் வீட்டு பையன் வண்டியை ஓட்டி கொண்டு போனான். நிலம், மாடு, நிழல் கொடுத்த குடிசை, நம்பிக்கை எல்லாம் ஒவ்வொன்றாக போய்விட்டன. முகம் கருவடைந்தது. முதுமையின் முத்திரைகள் அவன் உடலில் பதியலாயின. பயிர் கொழித்து புகைத்து கருத்து சுருங்கிற்று. ஏக்கம் அவன் தலையை நடுங்க செய்து கொண்டிருந்தது. வீரப்பன் பாடுபட்டான், கூலியில்லை, உழவுக்கு மதிப்பில்லை. வானம் சரி செய்தது. வாரத்திற்கு பயிரிட்டான், விளைச்சல் கம்மி. கிஸ்திக்கே கையை கடித்தது. அவன் தாடையில் குழிகள் விழுந்தன. இன்பம் தொடமுடியாத ஆழம் போல். பொன்னி புதுமணப் பெண், அதிலும் இப்போது பருவமங்கை, வசந்த காலம் வந்திருந்தது. அவள் வாழ்க்கையில் இருதய குயில் கூவிற்று. அதை கேட்பவர் யார்? வீரப்பனோ பிழைக்கும் வழி என்ன என்று மரத்தை, வானத்தை, மலையை, மண்ணை கேட்டுக் கொண்டிருந்தான். பதில் கிடைக்கவில்லை. அங்குமிங்கும் ஓடினான். கடைசியில், மாமா, உங்க பெண்ணை 1 வருஷ காலம் பார்த்துக் கொள்ளுங்கள், நான் அக்கறை சீமைக்கு போய் ஏதாவது சம்பாதித்து வருகிறேன் என்று பதிலை கூட கேட்காமல் புறப்பட்டான். பொன்னி வீறிட்டு அழுதாள், மன்றாடி தடுத்தாள், கர்ப்பம் என்று சூசகமாக சொன்னாள். வீரப்பன் கேட்டால் தானே, பட்டினி வந்ததும் பாசம் பறந்ததோ என்று மனதை தேற்றிக் கொண்டான் நாடிமுத்து. மகளை காப்பாற்றுவதற்காக பட்டினியை சரணாகதி அடைந்தான். பாலைவனத்தின் நடுவே 1-2 கோரைப்புல் போல் வீரப்பன் 4-5 ரூபாய் அனுப்புவான். ஒருவாறு அவர்கள் வாழ்க்கை நடந்தது. காற்று அவன் நிலையைக் கண்டு கோ என்று அலறி ஓடிட்டு. சந்திரன் தேய்ந்து வருவதை பார்த்து சூரியன் கொதித்தது. ஆனால் நமன் மட்டும் அவன் மீது கருணை கொண்டு விட்டு வைத்திருந்தான். வீரப்பன் பணம் அனுப்புவது நின்றுவிட்டது. பொன்னி 10 மாத கர்ப்பிணியானால் பிரசவம் பார்க்க வேண்டுமே. ஒரே பெண், முதல் பிரசவம். கிராமத்தாரின் உதவியோ இல்லை. சர்க்கரை இருந்தால்தானே எறும்புகள் சரம்சரமாக வரும். அவன் எண்ணம் சுழன்றது. சரி, நகரத்திலுள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் என்ற திடம் பிறந்தது. பொன்னியும் சம்மதித்தாள். வேறு கதி. கிராமத்திலிருந்து நடத்தி கூட்டி வந்தான். மெல்ல மெல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். பெரும்பாடுபட்டு தன்னுடைய பெண்ணை அந்த நிலையில் பிரிய மனமில்லை. கூட இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். நர்சுகள் அனுமதித்தால் தானே, எல்லாம் பார்த்துக் கொள்வோம், பெண் பிள்ளை வார்டில் ஆண் பிள்ளைக்கு என்ன வேலை, போ என்று நெட்டி தள்ளினார்கள். அவளை ஆஸ்பத்திரியின் மாடிக்கு கொண்டு போனார்கள். 3 நம்பர் வார்டில் 9 நம்பர் கட்டிலில் கிடத்தினார்கள். அவள் இட்ட தனிமையின் கூக்குரல் அவன் செவியை கிழித்தது. அவள் கண்களில் நீர் பெருக்கெடுக்க அழுதான். அழாதே அம்மா, தெய்வம் காப்பாற்றும், உனக்கு ஒன்றும் வராது என்று தேற்றினான். அவள், அப்பா அப்பா, இங்கே என்னை தனியாய் விட்டு போகாதே, பயமாய் இருக்கிறது, போகாதே அப்பா என்று அழுதாள். நாடிமுத்துவின் நெஞ்சம் குழைந்தது. புத்திர பாசம் இருதயத்தை உலுக்கியது. அவள் விருப்பத்தை அவன் உள்ளம் ஒப்புக்கொண்டது. ஆனால் உலகம் ஒப்பவில்லை. வசை காற்று அவனை ஆஸ்பத்திரிக்கு வெளியே கொண்டு வந்து தள்ளியது. போ, நாளை காலையில் வந்து பார், உன் மகள் நல்ல பிள்ளையாக பெற்றிருப்பாள். போ, இங்கே நிக்காதே என்று நர்ஸ் கடைசி முறையாக ஆசீர்வதித்து அனுப்பினாள். சாப்பாட்டின் நினைவே அவனுக்கு இல்லை. ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்தான். பொன்னி அடைபட்டிருக்கும் மாடியை பார்த்து கொண்டே நின்றான் தெருவில். யாராவது நோயாளிகள் அலறுவது கேட்கும் அவன் நெஞ்சம் பதறும். பொன்னி படும் வேதனை அவன் கண்முன் நிற்கும். மனம் துடிக்கும், கொதிக்கும், பதறும், தலை சுற்றும், உடல் நெளியும். சற்று நேரம் செல்லும், எங்கோ குழந்தை குவா குவா என்று கத்துவது கேட்கும். அவன் மனதில் சந்தோஷம் துள்ளும், முகச் சுருக்கங்கள் விரிவடையும், எண்ணங்கள் குமரும், உயிர் படபடக்கும், கண்களில் ஒளி பரவும். பொழுது எப்போது விழியும், பொழுது எப்போது விழியும் இந்த கேள்வியே அவன் மனம் முழுவதும் எதிரொலித்தது. மதில் வழியாக ஏறி குதித்து உள்ளே போய் பார்க்கலாமா? அவள் குழந்தையாகத்தான் இருக்கும், ஆண் குழந்தை. ஆம், இவ்வாறு அவன் மூச்சுக்கள் ஒவ்வொன்றும் பேசும். கணக்கிலடங்காத கனவுகள், கற்பனை ஜாலங்கள் மின்னும் அவன் அறிவில். இப்படியாக வீதியிலே மரத்தோடு மரமாக, நிழலோடு நிழலாக, இருட்டின் மௌனத்தோடு நின்று கொண்டிருந்தான். இரவு மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றது. ஆயிற்று பொழுது விழியும் தருணம். ரோந்து சேவகன் மறையும் வரையில் பார்த்து பார்த்து அழுத்த கண்கள் ஆஸ்பத்திரி மாடியின் மீது படிந்தன. ஐயோ, அங்கே என்ன, நாடிமுத்துவின் தேகம் இப்படி படபடக்கிறதே, ஏன்? 9வது நம்பர் கட்டிலில் இருந்து ஒரு பெண்ணை டோலியில் கிடத்தி எடுத்து வருகிறார்கள். சிறு டோலியில் குழந்தையை வேறு கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. சிந்தனை மூளை முடுக்குகளெல்லாம் வேலை செய்தது. நம் பெண்தான் பிரசவித்திருப்பாள். அவள் குழந்தைதான் அது. எங்கே கொண்டு போகிறார்கள்? குழுவே நாலந்து நர்சுகளும் போகிறார்கள். டாக்டர் கூட போகிறார். அவர்கள் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. மௌனமாக தலையை தொங்க போட்டுக் கொண்டு போகிறார்களே. பிரசவ வேதனை யமகண்டம். ஆம், ஐயோ, அவள் இறந்து போய்விட்டாள். குழந்தை கூட, ஐயோ, என் மகள், என் அறுவை மகள் இறந்து விட்டாளே. அவன் சிந்தனை ஸ்தம்பித்தது. ஐயோ மகளே, அருமை கண்மணி என்று வீறிட்டான். வெறிகொண்டவன் போல் உள்ளே ஓடினான். அவனை பார்த்ததும் எதிரே குழந்தையையும் தாயையும் தூக்கி வந்தவர்கள் அந்த டோலியை அவனிடம் ஒப்புவித்து விட்டனர். நாடிமுத்து பொன்னியின் மேல் விழுந்தான், புலம்பினான், கதறினான், அழுதான், அரற்றினான். ஏனென்று யாரும் கேட்பார்தாம் இல்லை. ஐயோ கண்ணே, என்ன அருமை மகளே, என்னை கதறவிட்டு எங்கே பறந்து விட்டாய்? தாயில்லாத உன்னை அவ்வளவு அருமையாக வளர்த்தேனே. நீ சாப்பாடில்லாமல் வருந்த கூடாது என்பதற்காக நான் எத்தனையோ நாள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தேனே. உன்மேனி வாடாமல் பூ மாதிரி வளர்த்தேனே. இப்படி வேதனைப்பட்டு ஒரே நாளில் உன்னை தொலைக்கவா இந்த பாழும் பட்டணத்திற்கு வந்தேன்? என் கண்ணே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அது தவழும், விளையாடும், நடக்கும், மழலை மொழிகளினால் மகிழ்விக்கும், தாத்தா என்று கூப்பிடும். தள்ளாத காலத்திலே சம்பாதித்து போடும் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டினேனே. எல்லாம் இப்படியா மண்ணோடு மண்ணாக போக வேண்டும்? அழுது அரற்றினான் நாடிமுத்து. வெளியே ஒரு கார் வந்து நின்றது. ஹாரன் அடிக்கும் சப்தம் கேட்டு கேட் சேவகன் ஓடி வந்தான். கேட்டை திறந்து விட்டு கொண்டே, ஹாரன் அடிக்க வேண்டாம், யாரை பார்க்க வேண்டும் என்றான். காரில் இருந்தவன் தலையை நீட்டி, இந்த பெண்ணை பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வந்தேன் என்றான். கேட் சேவகன், அப்படியா? 3வது நம்பர் வார்டிலே 9வது நம்பர் கட்டில் கூட இப்போதுதான் காலியாயிற்று என்றான். காரில் இருந்தவன், 9வது நம்பர் கட்டிலா என்று கேட்டான். அழுது கொண்டிருந்த நாடிமுத்து 9வது நம்பர் கட்டில் என்ற சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.